My beloved brothers
and sisters, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று காலையில் நேர்த்தியான செய்திகளை நாம் கேட்டோம். பங்கேற்ற ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகின்றேன். மீண்டும் மூப்பர் ராபர்ட் டி ஹேல்ஸ் நம்முடன் இருப்பதிலும் அவர் நலமுடன் இருப்பதிலும் விசேஷமாக நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். பாப், உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். இந்த காலையில் எதை பற்றி உங்களிடம் நான் பேசுவேனும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது, ஏற்றத்தக்க சரியான நேரமாயிருப்பதாக நான் கருதுகிற குறிப்பிட்ட எண்ணங்களையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ள நான் உணர்த்தப்பட்டேன். எனது உரைகளை நான் வழிகாடப்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த பூமியில் 84 ஆண்டுகளாக நான் வாழ்ந்துவிட்டேன். ஒரு சிறிய கண்ணோட்டத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நியூயார்க்கிலிருந்து பாரிஸுக்கு எங்கேயும் நிறுத்தப்படாத ஒரு இயந்திரம் ஒரு இறக்கையும் கொண்ட ஒரே மனிதன் இயக்கிய முதல் விமானத்தில் சார்ஸ் லின்பர்க் பறந்து அதே ஆண்டில் நான் பிரிந்தேன். அப்போதிலிருந்து இந்த 84 ஆண்டுகள் நிறைய மாற்றங்கள் நடந்துவிட்டன. மனிதன் சந்திரனுக்கு போய் வருவதும் இப்பொழுதிலிருந்து அதிக காலமாயிற்று. உண்மையிலே நேற்றை விஞ்ஞான கற்பனை இன்று உண்மையாகிவிட்டது. நமது காலத்தின் தொழில்நுட்பத்திற்கு நன்றி. சுற்றிலும் தொலைபேசிகளையும் கையால் இயங்கும் தட்டசுக்களையும் நினைவில் வைத்திருக்கிற நம்மால் சிலருக்கு இவை அதிசயமானது. சமூகத்தின் ஒழுக்க தரங்களும் கூட மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு சமயம் ஏற்பு இல்லாத ஒழுக்க கட்டணம் நடத்தைகளையும் கருதப்பட்டவைகளை இப்பொழுது பொறுத்து கொள்ளப்படுவதாகவும் மட்டுமல்ல அநேக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடையதாகவும் இருக்கிறது. பிரிட்டனின் தலைமை யூதர் மத குருவரான ஜொனாதன் சாக்ஸால் எழுதப்பட்ட ஒரு கட்டுரையை சமீபத்தில் வால்ஸ்ட்ரீட்டில் பக்கரையில் நான் படித்தேன். பிட்காரியங்களின் மத்தியில் அவர் எழுதியிருக்கிறார், நடைமுறையில் 1960 ஆண்டுகளில் மேற்காதிய சமுதாயத்தில் மக்கள் தாங்கள் நடத்திய சுய கட்டுப்பட்ட என பீட்டில் பாடினார். யூத கிறிஸ்துவ மதங்களும் பரமக்குரிய ஒழக்க தரங்களும் கைவிடப்பட்டன. அதன் இடத்தில் வந்தது, எனக்கு எது பலனாயிருக்கிறதோ 10 படைப்புத்திரனின் ஆலோசனைகளை என 10 கற்பனைகளின் திருத்தி எழுதப்பட்டன. யூதா குரு சாக்ஸ் தொடர்ந்து வருந்துகிறார், நமது ஒழக்க கொள்கைகள் காண முடிக்காதமான நாம் கைவிடும் போது நமது பொருளாதார வாழ்க்கை நாம் இழக்கிறோம். அநேக பகுதிகளில் மதம் ஒரு கடந்த ஒரு விஷயமாக இருந்து நமக்கு தகுதி இருப்பதால் பொருட்களை வாங்கவும் பணத்தை செலவு செய்வதையும் ஆடம்பாரமாக உடை உடுத்துவதும் கவர்ச்சியாக கட்டிக்கொள்வதையும் எதிர்க்கும் ஒரு கலாச்சார குரல் இல்லை. தகவல் என்னவென்றால் ஒழுக்கம் என்பது ஆநாகரிகமானதாகவும் மனசாட்சி பலவீனமானவர்களுக்கு மனதாகவும் செய்து கொடுக்கப்பட்டு உன் பாவங்களை மற்றவர்கள் கண்டுபிடிக்க விடாதது என்பது மிக முக்கியமான கற்பனையாகிவிட்டது. என சகோதர சகோதரிகளே, தூரதிருஷ்டவசமாக இது நம்மை சுற்றியுள்ள உலகத்தை பற்றி அதிகமாக விளக்குகிறது. நாம் கலங்கி போய் இத்தகைய ஒரு உலகத்தில் நாம் எப்படி வாழப்போகிறோம் என வியந்து போயிருக்கிறோமா? இல்லை. உண்மையிலே ஒழுக்கம் என்பது ஆணையம் அல்ல. நம்மை வழிகாட்ட மனசாட்சிகள் நமக்கு இருக்கின்றன. நமது செயல்களுக்கு நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நமது வாழ்க்கையில் இருக்கிறது. உலகம் மாறிவிட்டாலும் கூட தேவனின் பிரமாணங்கள் நிலையாயிருக்கிறது. அவைகளை மாறவில்லை, அவைகள் மாறாது. 10 கற்பனைகளை சரியான கற்பனைகள், அவைகள் ஆலோசனைகள் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அவைகளை கொடுத்ததை போல் இன்றும் அவைகளை அத்தியாவசமானதாயிருக்கின்றன.
Of God's voice speaking to us here and now. Thou shalt have no other
gods. என்ன இன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாய் இருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணால் வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபசாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இச்சியாதிருப்பாயிருக்க. நமது ஒழுக்கத்தின் வீதி அதிகாரம் உள்ளது. அது பெரும் பேசப்படுவதில்லை. 10 கற்பனைகளில் மட்டும் அது காணப்படுவதில்லை. இரட்சகர் பூமியின் மேல் நடந்து திறந்த போது மலை பிரசாங்கத்தில் நமக்கு கொடுத்ததாலும் அது இருக்கிறது. அவரது போதனைகளை எல்லாவற்றிலும் அது இருக்கிறது. தற்கால வெளிப்பாடுகள் அது இருக்கிறது. பரலோகத்தில் உள்ள நமது பிதா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதா இருக்கிறார். தேவன் நித்தியமாய் என்னென்றைக்கும் மாறாத இருக்கிறார் என மர்மன் தீர்க்கதரிசி நமக்கு கூறுகின்றான். அநேகமாக எல்லாமும் மாறிக்கொண்டிருப்பதாக தோன்றுகிற இந்த உலகத்தில் பாதுகாப்பாக பிடித்து கொள்ள ஒரு நங்குரத்தை பாதுகாப்பாக இருக்க அபாய காரணமாக தண்ணீரில் இழுத்து கொண்டு போகாதிருக்க சுற்று மாறாத அவரை நாம் சார்ந்திருக்கலாம். உங்களை விட உலகத்தை விட்டு போனவர்கள் அதிக சந்தோஷமாய் இருக்கிறார்கள் என்று சில சமயங்கள் உங்களுக்கு தோன்றலாம். சமையல் நாம் கடைபிடிக்கின்ற உலகத்தின் வீதியால் தடை செய்யப்பட்டு இருக்கும் என உங்களில் சிலர் நினைக்கலாம். எனது சகோ சகதிகளை, ஆயினும் இரட்சிப்பை பின்பற்றும் போது, கற்பனைகளை கை கொள்ளும் போது ஆவி நமக்கு கொண்டு வருகிறதை விட நமது வாழ்க்கையில் எதுவுமே அதிக சந்தோஷத்தையும் கொண்டு வராது, அல்லது நமது ஆத்மாக்கள் சமாதானத்தையும் கொண்டு வராது. உலகத்தின் பெரும் பகுதி பங்கேற்கின்ற வகையிலான நடவடிக்கைகள் அந்த ஆவி இருக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியத்தை அறிவித்தான். ஜென்மஸ்வபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்வான். அவைகளை அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகளை ஆவி கேற்ற பிரகாசமாய் ஆராய்ந்து நீதி தணிக்கப்படுகிறதனால் அவைகளை அறிய மாட்டான். ஜென்மசுபமான மனுஷன் என்ற பதம் நாம் அப்படி இருக்க அனுமதித்தால் நம்மில் யாரையும் அது குறிக்கும். ஆவுக்குரிய காரியங்களில் இருந்து அதிகமாக திரும்பிவிட்ட ஒரு உலகத்தில் நாம் கவனமாயிருக்க வேண்டும். நாம் அதிகமாக வஞ்சிக்கிறதான தேவனின் ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை கைவிட செய்யும் வழியை மறுப்பதில் நமது தரங்களை உறுதி செய்து எதையும் நாம் மறுப்பது அவசியமாயிருக்கிறது. இருந்தும் அந்நித்தியல் நமது அனுபவத்தின் ஒரு தப்பிக்க முடியாத அங்கமாயிருப்பதால் சில நேரங்களில் நமக்கு துன்பங்கள் வரலாம். ஆயினும் அவைகளை கையால் அவைகளிலிருந்து கற்றுக்கொள்ள நமது வாழ்க்கையில் சூஷ்யத்தை ஆசிபாரமாக கொண்டிருந்தால், இரட்சகரின் அன்பை நமது இருதயங்களில் கொண்டிருந்தால் நாம் மிகவும் ஆயத்தமாயிருக்கிறோம். ஏசையா தீர்க்கதரிசி அறிவித்தான், நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமாவும். உலகளாயிருந்து ஆனால் உலகத்தலாரத்தை போல் நமது பரலோக பிதாவிடம் தொடர்பு கொள்வது நமக்கு அத்தியாவசமாயிருக்கிறது. நாம் அப்படி இருக்க அவர் விரும்புகிறார். நமது ஜபங்களுக்கும் அவர் பதிலளிப்பார். நெபி அதிகாரம் 18 குறிக்கப்பட்டதை போல் இரட்சகர் நாம் எச்சரிக்கிறார், நீங்கள் விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், இல்லாவிட்டால் சோதனைகளை விடுவீர்கள், ஏனெனில் சாத்தான் உங்களை பிடிக்க வஞ்சுகிறான். ஆதலால் நீங்கள் எப்பொழுதும் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் ஜெபிக்க வேண்டும். சரியான தேதியும் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசத்தால் இதோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏறக்குறைய எனக்கு 12 வயதாக இருந்த போது ஜெபத்தின் வல்லமை பற்றி ஒரு சாட்சியை நான் பெற்றேன். கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்க நான் கடினமான உழைத்து $5 சேமித்தேன். இது ஒரு பெரிய பொருளாதார வீக்கத்தின் நேரம். அந்த டாலர்கள் என்பது குறிப்பாக 12 வயதான பையனுக்கு ஒரு பெரிய தொகை. மொத்தம் $5 எல்லா நாணயங்களும் நான் என் தகப்பனிடத்தில் கொடுத்தேன். பதிலுக்கு அவன் எனக்கு $5 கொடுத்தார். அநேக ஆண்டுகளுக்கு பின் எதுவேனும் எனக்கு நினைவில்லை. என்றாலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்குவதற்காக நான் திட்டமிட்டிருந்தேன். அந்த பணம் எனக்கு எவ்வளவு முக்கியமானதாய் இருந்தது என எனக்கு நினைவு கூர்ந்தது. அந்த நேரத்தில் துணி துவைக்கும் இயந்திரம் எங்களிடம் இல்லாதிருந்தால் துவைப்பதற்கு அவசியமாயிருந்த எங்கள் துணிகளை ஒவ்வொரு வாரம் என தாய் துவைக்கும் இடத்திற்கு அனுப்பிவார். சில நாட்கள் பின்னர் ஈரத்துணிகள் என்று நாங்களை அழைக்கிற ஒரு மூட்டை எங்களுக்கு வந்து வீட்டிற்கு பின்னால் அவைகளை எனது தாய் காயப்போடுவார்கள். எனது $5 நோட்டுகளை எனது கால் சட்டை பாக்கெட்டுக்குள் போட்டு வைத்து, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பணத்தோடு எனது கால் சட்டை துணிவுகளை அனுப்பப்பட்டது. என்ன நடந்தது என்பதை என்னை அறிந்த போது நான் மிகவும் கவலைக்குள்ளானேன். வழக்கமாக துணி துவைப்பது முன் பாக்கெட்டுக்குள்ளே இருப்பவைகளை எடுக்கப்படும் என்று எனக்கு தெரியும். அந்த பணம் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் துவைக்கப்படும் போது அது கீழே விழுந்து துணியை துவைப்பவர் அதை திரும்ப கொடுக்க வேண்டும் என நினைத்தாலும் யாருக்குள் பணம் என்பதையும் அவரால் கண்டுபிடிக்க முடியாது என்பது என்றுக்கு நிச்சயமாக எனக்கு தெரியும். எனது $5 எனக்கு திரும்ப கிடைப்பது நிச்சயமாக சத்தியமில்லை. எனது பாக்கெட்டுக்குள் பணத்தை வைத்து விட்டதை நான் எனது அன்புக்குள் தாயிடம் சொன்ன போது இந்த உண்மையானதை என் தாயும் உறுதி செய்தார். எனக்கு அந்த பணம் வேண்டும். எனக்கு அந்த பணம் தேவை. அந்த பணத்தை சம்பாதிக்க நான் கடினமாக உழைத்தேன். ஒரு காரியத்தை மட்டும் என்னால் செய்ய முடியும் என நான் நினைத்தேன். மிகுந்த ஆர்வத்தில் பரலோகத்தில் என் பிதாவிடம் திரும்பி, எங்களிடம் ஈரத்துணிகள் வரும் வரை அந்த பாக்கெட்டுக்குள் எனது பணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அவரிடம் வேண்டினேன். சில நாட்களுக்கு பின் எங்கள் ஈரத்துணிகள் கொண்டு வரும்படி வரப்போகிற நேரம் இது எனக்கு தெரிந்த போது நான் ஜன்னலில் அமர்ந்திருந்தேன். வண்டி வந்தபோது என் இருதயம் வேகமாக துடித்தது. ஈரத்துணி வீட்டுக்குள் வந்தவுடனே எனது கால் சட்டையை நான் இழுத்து எடுத்து எனது அறைக்குள் ஓடினேன். நடுங்கும் கரங்களால் எனது பாக்கெட்டு கையை விட்டேன். உடனே எதுவும் எனக்கு கிடைக்காத போது எனது மனம் தொலைந்து போனது என நான் நினைத்தேன். பின்னர் எனது விரல்கள் ஈரமாயிருந்த $5 நோட்டை தொட்டன. அதை எனது பாக்கெட்டிலிருந்து வெளியே எடுத்த போது நிம்மதி அடைந்தது. பரலோகத்தில் இருக்கும் எனது பிதா எனது ஜெபத்திற்கு பதிலளித்தது எனக்கு தெரிந்ததால் அவருக்கு எனது இதயபூர்வமான நன்றியை ஒரு ஜெபத்தால் இழைத்தேன். அந்த நேரத்திலிருந்து என்னிடாங்காது எனது ஜெபங்கள் பதிலளிக்கப்பட்டன. பரலோகத்தில் இருக்கும் எனது பிதாவிடத்தில் தொடர்பு கொள்ளாமல் ஒரு நாளையும் நான் கழித்ததில்லை. நான் உற்சாக முடியும் ஒரு உறவு அது. அந்த உறவின்றி நான் தொலைந்து போயிருப்பேன். பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவிடம் உங்களுக்கு அப்படிப்பட்ட உறவு இல்லாதிருந்தால் அந்த இளைஞரை நீங்கள் முயற்சிக்கும்படி உங்களை நான் வலியுறுத்துகிறேன். அப்படி நீங்கள் செய்யும் போது பூமியில் நமது பயணத்தின் போது ஆவுக்குரியதில் நாம் பிழைத்து கொள்ள வேண்டுமானால் நம்மை தவிர்க்க முடியாதபடி செய்து உங்கள் வாழ்க்கையில் அவரது உணர்த்தலுக்கும் வழிகாட்டுதலுக்கும் நீங்கள் உரிமைப்பட்டவர்களாயிர்கள். அவைகளை நாம் நாடினால் மட்டுமே அவர் இலவசமாக கொடுக்கிறார். அத்தகைய உணர்த்தலும் வழிகாட்டுதலும் அவரது உணர்த்தலுக்கு மூலமாக எனது பரலோகப்பிதா என்னுடன் தொடர்ந்து கொள்ளும் போது எப்பொழுதுமே நான் தாழ்மையுள்ளவர்களாக நன்றி உள்ளவர்களாகவும் இருக்கிறேன். அதை அறிந்து கொள்ள, அதை நம்ப, அதை பின்பற்ற நான் கற்றுக்கொண்டேன். அநேக சமயங்களில் அத்தகைய உணர்த்தல்களை நான் பெற்றிருக்கிறேன். August 1987 ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட் ஆலயத்தில் பிரதிஷ்டையின் போது ஒரு கிளிக்கிளிப்பான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. பிரதிஷ்டை முதல் 2 நாட்கள் தலைவர் எஸ்டாட்டா பென்சன் எங்களுடன் இருந்தார். பின்னர் வீடு திரும்பினார். ஆகவே மீதியுள்ள கூட்டங்களை நடத்த எனக்கு வாய்ப்பு இருந்தது. பிராங்க்ஃபர்ட் ஆலய பிணையத்திலிருந்து தேச அங்கத்தினர்களுக்காக சனிக்கிழமை எங்களுக்கு ஒரு கூட்டம் இருந்தது. எங்களில் மிக திறமைசாலியான ஒருவரான நெதர்லாண்டில் உள்ள சகோதரர் பீட்டர் மௌரிக் எனக்கு நன்றாக பரிசமானது. கூட்டத்திற்கு முன் கூட்டத்தில் தனது சக டச் தேச அங்கத்தினருக்கு சகோதரி மௌரிக் அதுவும் முதல் சொற்பொழிவராக பேச வேண்டும் என குறிப்பு ஆக எனக்கு தோன்றியது. அதை காலையில் ஆலயத்தில் அவரை பார்க்காதவனாக கூட்டத்தில் பீட்டர் மௌர் இருக்கிறாரா என கேட்டு ஒரு சீட்டை எங்களை பிரதேச தலைவர் மூப்பர் கார்லோஸ் இ ஆலஸ் நான் அனுப்பினேன். கூட்டத்தை ஆரம்பிக்க எழுந்து நிற்கும் முன் சகோதரர் மௌரி கூட்டத்தில் இல்லை என்றும் வேறு வேளையில் அவருக்கு இருப்பதாகவும் ஓய்வு பெற்ற இராணுவத்தின் வினையாந்த அடுத்த நாள் பிரதிஷ்டை கூட்டத்தில் அவர் பங்கேற்று திட்டம் இருப்பதாகவும் எழுதப்பட்ட ஒரு சீட்டு மூப்பர் ஆசிரியர் எனக்கு வந்து சேர்ந்தது. மக்களை வரவேற்ற நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தும் போது நான் மேடை நின்ற போது முதல் சொற்பொழிவராக பீட்டர் மௌரிக் நான் அறிவிக்க வேண்டும் தெளிவான உணர்தலை நான் பெற்றேன். அது எனது எல்லா உணர்வுகளும் எதிராக இருந்தது என்றாலும் சகோதரர் மௌரிக் நிச்சயமாக ஆலயத்தில் இல்லை என இருப்பதுதான். மூப்பர் ஆசிரமிலிருந்து எனக்கு தகவல் வந்திருந்தது. ஆயினும் உணர்த்தில் நம்பிக்கை வைத்து பாடல்களின் அறிமுகத்தை ஜெபத்தை நான் அறிவித்து பின்னர் நமர் முதல் சொற்பொழிவர் சகோதரர் பீட்டர் மௌரிக் என குறிப்பிட்டேன். நான் எனது இருக்கையில் திரும்பிய போது மூப்பர் ஆசியோ நோக்கினேன். அவர் முகத்தில் எச்சரிக்கையும் பார்வையாயிருந்தது. சகோதரர் மௌரிக் முதல் சொற்பொழிவராக நான் அறிவித்த போது அவரால் அவரது காதுகளை நம்ப முடியவில்லை என பின்னர் அவர் என்னிடம் கூறினார். அவர் கொடுத்த சீட்டு குறிப்பை நான் பார்த்ததும் நிச்சயமாக அதை நான் படித்தும் அவருக்கு தெரியும். ஆலயத்தில் எங்கேயும் அவர் இல்லை என்றும் தெரிந்திருந்தும் பின்னர் ஏன் சகோதரர் மௌரிக்கே ஒரு சொற்பொழிவராக நான் அளித்தேன் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என நான் அவர் சொன்னார். இந்த நேரத்தில் இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தன. பீட்டர் மௌரிக் பாத்ராஸ்டிஸ் பிரதேச அலுவலகத்தில் ஒரு கூட்டத்திலிருந்து அவரது கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது திடீரென அவர் அப்போது பிரதேச பிரதிநிதியாக இருந்த மூப்பர் ஹாக்ஸ் பக்கம் திரும்பி கேட்டார், எவ்வளவு சீக்கிரத்தில் நீங்கள் என்னை ஆலயத்தில் கொண்டு போய்விடும் என்று. தனது சிறிய காரில் மிக வேகமாக மூப்பர் ஹாக்ஸ் பதிலளித்தார், 17 நிமிடம் நான் உங்களை விடும், ஆனால் நீங்கள் ஏன் ஆலயத்திற்கு போக வேண்டும்? ஏன் அவர் அங்கு போக வேண்டும் அவருக்கே தெரியாது என்பதை சகோதரர் மௌரிக் ஒப்புக்கொண்டார். ஆனால் போக வேண்டும் என அவருக்கு தெரியும். உடனே இருவரும் ஆலயத்திற்கு புறப்பட்டனர். மகத்துவமான பாடற்குழின் பாடல் இருந்த போது எந்த நேரத்திலும் பீட்டர் மௌரிக் நான் பார்ப்பேனை நினைத்துக் கொண்டு நான் கற்பித்தேன். அவரை நான் பார்க்கவில்லை. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று ஒரு இனிய தவிர்க்க முடியாத உறுதி எனக்கு இருந்தது. இன்னமும் எதற்கு அவர் அங்கிருந்தார் என்பதை அறியாதவராக ஆரம்ப ஜெபம் முடிவு அடையும் தருவையில் ஆலயத்தின் முன் வாசலில் சகோதரர் மௌரிக் நுழைந்தார். அரசாங்கத்திற்குள் அவசரமாக அவர் வரும்போது என்னை தொலைக்காட்சியில் பேட்டில் அவர் பார்த்து, சகோதரர் பீட்டர் மௌரிக் இப்போது பேச நாம் கேட்போம் என்று எனது அறிவிப்பை அவர் கேட்டார். மூப்பர் அதே ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த போது உடனே பீட்டர் மௌரிக் அறைக்குள் நடந்து மேடைக்கு வந்து நின்றார். அவர் பேசுவதற்கான வாய்ப்பிற்கு முன் நான் நடந்தது என்பதை பற்றி கூட்டத்தை தொடர்ந்து சகோதரர் மௌரிக் நானும் கலந்துரையாடினோம். அந்த நாளில் எனக்கு வந்த உணர்தலை மட்டுமல்ல சகோதரர் மௌரிக்கு வந்ததை பற்றி நான் சிந்தித்தேன். அது வரும்போது அத்தகைய உணர்த்தலை பெற பின்னர் அதை நம்ப அதை பின்பற்ற தகுதியாயிருப்பதுதான் முக்கிய உத்தவத்தின் ஒரு மறக்க முடியாத சாட்சி. அந்த விஷயத்த அனுபவம் எனக்கு கொடுத்தது. அவரது ஊழியக்காரனாகி சகோதரர் பீட்டர் மௌரிக்கின் ஆற்றல் மிக்க மனதை தொடும் சாட்சி பிராங்க்ஃபர்ட் ஆலயத்தில் பிரதேசத்தின் அந்த கூட்டத்தில் பங்கேற்று கேட்பது கர்த்தரின் எண்ணம் என்பதற்கு எந்த சந்தேகம் இல்லை என நான் அறிவேன். எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, வாழ்க்கையின் புயல்களையும் உபத்திரவங்களையும் எதிர்த்து நிற்கும்படியாக அவருக்கு நமது ஜெபங்களையும் சேர்த்து பரலோகத்துள்ள நமது பிதாவோடு தொடர்பு கொள்வது நமக்கான அவரது உணர்த்தலும் நமக்கு அவசியம். என்னிடத்தில் நெருங்கி வரும்வர்கள் நான் உங்களுக்கு நெருங்குமாக வருவேன். கர்த்தோடு என்னை தேடுங்கள், நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். என் தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் அப்படி செய்யும் போது நீதியில் நீதி பலமாகவும் உறுதியாகவும் நிற்கும். பரிசுத்த ஸ்தலங்களில் நகர்ந்து விடாமல் நிற்கவும். வஞ்சையும் தைரியத்தையும் நமக்கு அழைத்து நமது வாழ்க்கையில் அவரது ஆவியை நாம் உணர்வோம். நம்மை சுற்றிலும் இருக்கிற உலக மாற்றிக்கொண்டிருக்கும் போது சமுதாயத்தில் உலகத்தின் கொள்கைகளையும் பலவீனங்களையும் பற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது அவரில் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கு கர்த்தரின் விலையற்ற பெற்ற வாக்குத்தத்தினை நாம் நினைக்கூறுமாக. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலம் படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரணத்தில் உன்னை தாங்குவேன். என்ன ஒரு ஆசீர்வாதம்! அப்படியாக நமது ஆசீர்வாதம் இருக்க நமது கர்த்தாரும் இரட்சிக்கிறமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென்.